இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மையுள்ளவர்கள். ஸ்தோத்திரம். நாம் எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நம்பிக்கை நம்மளுக்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா என்பதை குறித்து நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 17:14 வெளிப்படுத்தல் 17:14 17:14 ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மையுள்ளவர்கள். அப்படின்னா ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு சொல்லும்போது மணவாட்டு சபை. அப்போ கிறிஸ்துவோடு கூட இருக்கிற மணவாட்டி சபையிலே அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அழைக்கப்பட்டதிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டதிலிருந்து உண்மையில்லாதவர்களாக இப்படியாக இரண்டு படிகளை தாண்டி போயிருக்கிறார்கள். அழைக்கப்பட்டவர்கள் ஒரு படி, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இரண்டாவது படி, உண்மையில்லாதவர்கள் மூன்றாவது படி. இந்த மூன்று ஆவிக்குரிய நிலைமையிலையும் கடந்து வந்தாதான் மணவாட்டி சபையில் நிலைத்திருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் மணவாட்டி சபை நாங்கள் தான் சொல்கிறாங்க, சியோன் குமாரத்திகள் நாங்கள் தான் சொல்கிறாங்க, 144,000 பேர் நாங்கள் தான் சொல்கிறாங்க. ஆனால் அழைக்கப்பட்டவர்களா அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா அல்லது உண்மையில்லவர்களா, இந்த மூணு படிகளில் எந்த இடத்துல இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? வெளிப்படுத்தல் 12:7-11 வரை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 12.
வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள், வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விட தள்ளப்பட்டது, அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுவதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
இங்கு வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. என்ன யுத்தம்? லூசிஃபருடைய சேனைகளுக்கும் மிகாவேலுடைய சேனைகளுக்கும் யுத்தம் நடக்குது. லூசிஃபருடைய சேனைகள் தள்ளப்பட்ட தூதர்கள், தேவனுடைய வலது பக்கத்தில் உட்காருவதற்கு முயற்சி செய்து தோல்வியடைந்த தலைவனும் அவனோடு கூட இருக்கிற தூதர்களும் யுத்தத்துக்கு வர்றாங்க. அதே போல் மிகாவேல் தூதன் சேனைகளின் தலைவன் அல்லது யுத்த வீரர்களுடைய தலைவன், இந்த தலைவனும் அவரோடு கூட சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணி யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்க? யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. அப்போ ரெண்டு பேருக்கு யுத்தம் நடக்குது. யுத்தம் பண்ணி ரெண்டு பேரும் சரிசமமாக சண்டை போடுறாங்க, ஜெயிக்க முடியல. யாரை ஜெயிக்க முடியல?
ஆமாம்,
லூசிஃபரை ஜெயிக்க முடியல. வலுசர்ப்பம் யாரு? இப்போ ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு வருவோம். முதல்ல லூசிஃபர் சொன்ன அது இங்க இல்லை, இப்போ அந்த பேரு. அப்போ வலுசர்ப்பம்னா யாரு? தள்ளப்பட்ட தூதர். அப்போ வேதத்தில் நம்ம பல இடங்களில் பார்க்கும்போது சில ஞானார்த்தமான காரியங்கள் எழுதியிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் போய் பார்க்கும்போது அது லூசிஃபரும் அவனுடைய தூதர்களும் ஜெயம் கொள்ள முடியவில்லை. அப்போ லூசிஃபரையும் அவனுடைய தூதர்களையும் ஜெயம் கொள்ளுவது யார்?
மரணம் நேரிடுவதாக இருந்தால் இருந்தாலும் அதற்கு தப்புப்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
அவனை ஜெயித்தார்கள். பாருங்க, இந்த நாலஞ்சு வசனம் வாசிச்சாதான் இதனுடைய கருத்தை தெரியும். அப்போ லூசிபரை ஜெயம் கொள்ளுவது யார் ஜெயம் கொள்றாங்கன்னா, நான் முதல்ல வாசிச்சேன், ஆட்டுக்குட்டியானவர் கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவருடைய வரிசையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வரிசைக்கு வந்து, தெரிந்து கொள்ளப்பட்டதுலேருந்து உண்மையுள்ளவருடைய வரிசைக்கு வந்து, இந்த மூணு வரிசையில் வந்திருக்கிறவங்க தான் லூசிபரை ஜெயம் கொள்ளுகிறார்கள். அப்போ லூசிபரையோடு யுத்தம் செய்து ஜெயம் கொள்ளுகிறவர்கள் பூமியிலிருந்து தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட மனுஷர்கள், தேவனுடைய கற்பனைகளை நிலைத்திருக்கும் போது சாத்தானை ஜெயம் கொள்ளுகிறார்கள். அப்போ சாத்தானை ஜெயம் கொள்ளுவதற்கு மிகாவேலும் அவருடைய தூதர்களும் முடியவே முடியாது. அப்போ நாம் இங்கே நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக அழைத்திருக்கிறார். அப்போ அந்த அழைத்ததிலிருந்து அவருடைய முடிவு கடைசி எங்கே போய் முடியும், அவருடைய அழைப்பு எதுக்காக அழைச்சிருக்கார், அவனுடைய முடிவிலே கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னங்கிறத இப்போ நாம் பார்த்தோம். ஆனால் அந்த அழைக்கப்பட்டவர்களிருந்து நாம் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு மாறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரோமர் 8:28-30 வாசிப்போம். ரோமர் 8:28-30 வரை வாசிப்போம். போதும், எவர்களை தேவன் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். தேவனுடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிற எல்லாருமே தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் தான். தேவனால் முன்குறிக்கப்படாதவர்கள் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது தேவனுடைய முன் தீர்மானத்தின்படி தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். இப்போ அழைத்திருக்கிறதுலேருந்து எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அப்போ எப்படி நீதிமான்கள் ஆக்க முடியும்? தேவனுடைய நீதியின் வசனங்களை நாம் அறிந்திருக்கும் போது தான் நாம் நீதிமான்கள் ஆக முடியும். அல்லது நீதியின் வசனங்களை நாம் கை கொள்ளும் பொழுது தான், நீதியின் பிரமாணத்தை கை கொள்ளும் போது தான் நாம் நீதிமான்கள் ஆக முடியும். அப்படி நீதிமான்களாக இருக்கும்போது தேவன் அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ தேவனுடைய நீதியின் வசனங்களை கை கொள்ளும் பொழுது அதனுடைய புகழ்ச்சி தானாகவே எல்லாருக்கும் போய் சேர்ந்தோம். இப்படியாக 144,000 பேர் வரிசையில் வர்ற எல்லாருமே அழைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அழைக்கப்பட்டதிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு முன்னேற வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்டதிலிருந்து உண்மையுள்ளவர்களாக முன்னேற வேண்டும். இன்றைக்கி எல்லாரும் அழைக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஊழியத்துக்கு ஆண்டவர் எங்களை அழைத்தார், ரட்சிப்பை தேவன் அழைத்து கொடுத்தார். ஆனால் அந்த அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு முன்னேறுன்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து அதுக்கு அந்த வரிசையில் வரமாட்டேங்கிறாங்க. அந்த முதல் படிக்கட்டை ஏற முடியல. அப்படின்னா முதல் படிக்கட்டு அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னா ரட்சிப்பு இலவசம் சொல்லியாச்சுன்னா எல்லாரும் வந்துடுவாங்க. ரட்சிப்பு எல்லாத்துக்கும் இலவசம் அப்படின்னு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் எதற்காக தேவன் அழைத்தார்? பிலிப்பியர் 3:14. பிலிப்பியர் 3:14. போதும். அப்போ எல்லாத்தையும் எதுக்கு அழைச்சிருக்காருன்னா, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக தான் நம்மளை எல்லாம் அழைச்சிருக்காரு. ஓட்டப்பந்தயத்தில் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஓடுறாங்க. அன்னைக்கு ஓடி ஓடி எங்கே வந்திருக்கிறான்? அழைப்பிலையாத நிற்கிறவனுடைய அந்த பந்தய பொருளை அடைவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வரிசையில் வரணும்னு சொன்னால் இன்னும் நம்மளுக்கு அதனுடைய என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் அழைப்பிலையே அழைப்பிலையாவது இருக்கிறோம். ஆண்டவர் அப்படியே பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, சரி, அழைக்கப்பட்டதுலேருந்து அழைக்கப்பட்டதை இன்னும் கூட கொஞ்சம் பார்ப்போம். எப்படி ஆண்டவர் அழைச்சிருக்காருன்னு எசேக்கியேல் 20 அதிகாரம் 5-9 வரை வாசிப்போம். எசேக்கியேல் 20.
கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட நாளிலே யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு நான் ஆணையிட்டு எகிப்து தேசத்தில் என்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தி நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று ஆணையிட்டேன். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்வை வைத்ததும் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிற எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு உங்களில் அவரவர் தங்கள் கண்களினால் நோக்கின் அருவறுப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகரான விக்கிரங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்களோட சொன்னேன்.
போதும். இங்க எப்ப எதுக்கு அழைக்கிறாருன்னா, எகிப்து தேசத்திலிருந்து நம்மளை அழைச்சிட்டு வர்றாரு. எகிப்தின் பாவ சந்தோஷங்கள்லிருந்து தேவன் அழைச்சிட்டு வந்து பாலும் தேனும் போடுகிற தேசத்தை கொடுப்பேன் என்று நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன். இப்போ எசேக்கியேல் எழுதுறதுனால அன்னைக்கு கொடுத்த காரியத்தை கடந்த கால நிகழ்ச்சியாக எழுதிட்டு இருக்க. 8-9 வாசிப்போம்.
அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் ரண்டகம் பண்ணினார்கள். அவரவர் தங்கள் கண்களினால் நோக்கின் அருவறுப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் அரகலான விக்கிரங்களை விடாமலும் இருந்தார்கள். அதனால் எகிப்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படிக்கு என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தை நிமித்தம் கிருபை செய்தேன்.
போதும். தேவன் அழைச்சிருக்காரு. அழைச்சிட்டு வர்ற சமயத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, அழைக்கப்பட்ட ஜனங்கள் எகிப்துலேருந்து வந்துட்டுருக்காங்க. வனாந்தரத்தில் வந்துட்டு இருக்கும்போது ரெண்டகம் பண்ணுறாங்க. ரெண்டகம் பண்ணுறதுனா ஆண்டவருக்கு பயப்படுறது, கொஞ்சம் புறஜாதிகளுடைய எந்த தேசத்துலேருந்து வந்தாங்களோ அந்த ஜாதிகளுடைய வழக்க வழக்கங்கள். இப்படி தேவனுடைய காரியத்திலையும் ஜாதிகளுடைய காரியத்திலையும் கலந்து கலந்து வந்துட்டு இருக்கிறதுனால இந்த அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவர்களை அழித்து போடுவேன், அவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, நான் இவர்களை அழைச்சி கொண்டு வந்தேன், இவர்களை நானே அழைச்சிட்டா புறஜாதிகள்லாம் ரொம்ப கேவலமாக பேசுவாங்க, அதனால் இந்த அழைக்கப்பட்ட ஜனத்தின் மேலே கோபமாக இருந்தாலும் அவர்கள் மேல் தேவன் கிருபையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு அழைக்கப்பட்ட எல்லா ஜனத்தின் மேலையும் தேவன் கோபமாகவும் இருக்கிறார், அதே மாதிரி கிருபையாகவும் இருக்கிறார். அப்போ கோபம் வந்து அதிகமாக கோபம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நியாய தீர்ப்பு தான். அந்த நியாய தீர்ப்பு வெளிப்படுவதற்கு முன்பதாக திரும்பவும் ரெண்டகம் பண்ணுறதை விட்டு போட்டு தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்தால் இவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். பில்லி சுனியன்னா அதான் அங்கே ஒன்று அங்கே ஒன்று ரெண்டு வேலையை செய்கிறது. சோத்திரம். ஆமாம். பில்லி சூனியன் சொன்னால் பில்லிங்கிறது தெலுங்கு வார்த்தை, சூனியங்கிறது என்னவாக இருக்கும், ஒழுங்கின்மையும் பெருமையுமாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் நம்மளுக்கு அதனுடைய ஆசீர்வாதங்கள் வராமல் ஒழுங்கின்மையும் பெருமையுமாக மாறினா அது அர்த்தமே இல்லை. அப்போ அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய கற்பனையில் கீழ்ப்படிஞ்சாதான் அவைகள் நான் பிழைக்க முடியும். அதை விட்டு போட்டு தேவனுடைய கற்பனைகளையும் புறஜாதியுடைய ஆசிரியப்பு முறைகளையும் பின்பற்றும் போது அது அவர்களுக்கு ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக உண்டாகி அவர்கள் தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள். எரேமியா 2:1-9 வரை வாசிப்போம். எரேமியா 2:1-9 வரை.
கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது என உனக்கிருந்த நேசத்தை நுழைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற்படனுமாய் இருந்தது. அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகள் ஆனார்கள். பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்ததென்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபின் வம்சத்தாரே, இஸ்ரவேலின் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பன்னினவரும் அவாந்தர்களையும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரணமும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த பொழுது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவறுப்பாக்கினீர்கள். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்க தரிசிகள் பாதகங்களை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். ஆதலால் இன்னும் நான் உங்களோட வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
போதும், ஆமென். நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருக்கிற நேசத்தை நினைத்திருக்கிறேன். சோத்திரம். என்ன அர்த்தம் யாருக்கா தெரியுமா? பாவத்திலிருந்து விடுதலையானப்போ பாவத்தினுடைய கொடூரம் நம்மளை தாக்கிட்டு இருக்கும்போது தேவன் நம்முடைய பாவத்தையும் வேதனைகளையும் கஷ்டத்தையும் பார்த்து தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்து தேவன் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இளவயதின் பக்தி, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம், ரட்சிக்கப்பட்ட போது இருந்த சந்தோஷமும், ரட்சிக்கப்பட்ட போது இருந்த பக்தியும் இப்போ எங்கே போச்சுன்னா அது எங்கேயோ போச்சு. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறது என்னென்னா, இந்த மாதிரி பாவத்திலிருந்தும் உலையான சேற்றிலிருந்தும் சாபத்திலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கினார் என்று இவர்கள் சொல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் தேவனுடைய இரட்சிப்பை பெற்றுக்கொண்டதற்கு தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இல்லாமல் வீணானவைகளை பின்பற்றி போகிறார்கள். இன்றைக்கு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவ மதத்தினுடைய காரியங்களை பார்க்கும்போது தேவன் ஆதியிலே தேவனை பின்பற்றின விதத்தை கம்ப்ளீட்டாக மறந்துட்டு இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் எங்கேயோ போயிட்டுருக்குது. அப்படி போகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, 7 வசனம் வாசிப்போம்.
செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அப்பிடத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த பொழுது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவறுப்பாக்கினீர்கள்.
போதும். கிறிஸ்தவ சமுதாயம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு தேவன் கொண்டு வந்தார். ஆனால் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, பாலும் தேனை சாப்பிட்டுட்டு அளவாக சாப்பிட்டா பரவாயில்ல, தேனை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாச்சு. ஆமாம், தேன் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு உடலுக்கு ஆரோக்கியமானது. அதே மாதிரி ஆவிக்குரிய அர்த்தத்தில் தேன் சொன்னால் புகழ். புகழை அதிக அதிகமாக சேர்த்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, தேசத்தை தீட்டுப்படுத்திட்டாங்க, சுதந்திரத்தை அருவறுப்பாக்கிட்டாங்க. தேவனுடைய சுதந்திரம், தேவன் கிருபியாக இரக்கமாக கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு இன்னைக்கு தீட்டுப்படுத்தி அதை ஒரு சந்தை பொருளாக மாற்றிவிட்டார்கள். ஊழியத்தில் போட்டி, சபை கட்டுறதில் போட்டி, இப்படியாக உபதேசம், இதுதான் நல்ல உபதேசம், அது கள்ள உபதேசம், இப்படியாக சபையில் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் வந்து எங்கெங்கே காசு சேருதோ அங்கெல்லாம் வந்து இன்றைக்கு ஜனங்கள் ஓடிட்டு இருக்காங்க. எங்கே அற்புதம் நடக்குது, எங்கே அடையாளம் நடக்குது, எதை வச்சு எதை பணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் என்ன பண்ணுதுன்னா, தேவன் எதற்காக ரட்சிப்பை கொடுத்தார், எதற்காக சமாதானத்தை கொடுத்தார், தேவன் என்ன நன்மைகளை செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நன்றி இல்லாமல் அதை வச்சு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, பொருள் சம்பாதிக்கிறதுக்கு பழகிட்டாங்க. அதனால் அழைக்கப்பட்டவருடைய வரிசையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு முன்னேறணும்னா முடியல, அதுக்குள்ளேயே சுற்றிகிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமல் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். எப்படி மேய்ப்பர்கள் துரோகம் பண்ணுறது? நன்மையும் தீமையும் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதில்ல, ஆசீர்வாதத்தை மட்டும் அப்படியே காய்ச்சி பாயாசமாக ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி எங்கே போனாலும் ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம். துக்கத்தை பற்றி, கவலை பற்றி, வியாதியை பற்றி நாம் பேசக்கூடாது, அது நம்மளுக்கு இல்லை, அதெல்லாம் பாவிகளுக்கு அப்படின்னு சொல்லி சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் இப்படியாக பேசி பேசி இன்றைக்கி எல்லாத்துக்கும் சர்க்கரையை போட்டு கொடுத்து நல்லா ஆடி பாடி சந்தோஷமாக இருந்து தேவனுடைய நியாய தீர்ப்புனா என்னன்னு தெரியல, தேவனுடைய தண்டனை என்னன்னு தெரியல, தீமைனா என்னன்னு தெரியல. இப்படியாக நல்லதையே பேசி பேசி தீமையை பற்றி இன்றைக்கி ஊழியக்காரன் பேசுகிறதே இல்லை. தேவன் நியாய தீர்ப்பா, தேவனுடைய பிரமாணம் எப்படி இருக்கிறது, தேவனை விட்டு விலகி போகிறீர்கள் அப்படின்னு சொன்னாச்சுன்னா சபைக்கு ஆளாக வரமாட்டேங்குது. இவர் எப்பா பாரு, தேவன் நியாய தீர்ப்பா, தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு துவங்குகிறது, முதலாவது நம்மிடத்தில் துவங்குறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்முடைய ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு துவங்கியாச்சுன்னா ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்துருக்காரு. இவர் என்ன நியாய தீர்ப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காரு? அப்படி இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் அல்லது கிறிஸ்தவ ஜனங்கள் மேய்ப்பர்கள் ஊழியக்காரங்க ஒரு பக்கம்தான் பேசுகிறாங்களே ஒழிய மறுபக்கம் நன்மை தீமையை பற்றி சொல்கிறது இல்லை, பரிசுத்தம் உள்ளது பரிசுத்தம் இல்லாது என்னங்கிறது சொல்கிறது இல்லை, அசுத்தம் உள்ளது அசுத்தம் இல்லாது என்னங்கிறது வேற்றுமை எடுத்து காமிக்கிறது இல்லை. தங்களுக்கு வருமானம் எந்த வழியில் வருகிறதோ அந்த வழியை பார்த்து அதற்கேற்றபடி தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வேதத்தை போதிக்கிறவர்கள் தேவனை அறியாமல் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணுகிறார்கள் அப்படின்னா மேய்ப்பர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை ஜனங்களுக்கு அறிவிக்காமல் இருந்து சமாதானம் சந்தோஷம் சொல்லி சொல்லி காசு அள்ளி சேர்த்துட்ருக்காங்க. பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவிகளை பின்பற்றினான். பாகால்னா தேவனுடைய வார்த்தைகள் கொஞ்சம், புறஜாதிகளுடைய காரியங்கள் கொஞ்சம். இப்படியாக புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனத்தை எப்படி வந்து மோசம் போக்கணுங்கிறது இந்த ஊழியக்காரனுக்கு நல்லா தெரியும். உன்னை தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க, அப்புறம் உபாசம் போட்டு அந்த பேயை ஓட்டிடலாம். இப்படியாக அந்த புறஜாதியில் இருக்கிற ஆசரிப்பு முறைகளை வச்சு இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கலந்து தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சித்து எங்கேயோ திசை திருப்பி கொண்டுட்டு போகிறாங்க. அப்போ அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறுவதற்கு ஊழியக்காரன் தடையாக இருக்கிறான், தேவ ஜனங்களும் அதற்கு இசைந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். எதுக்கு? ஆண்டவர் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அழைச்சிருக்காரு, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ஒரு சிலர் மட்டும்தான் இருக்காங்க. எரேமியா 2:20-25 வரை வாசிப்போம்.
உன் முகந்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன், நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே. ஆனால் ஆகிலும் உயரமான சகல மரத்தின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாய். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? நீ உன்னை ஊர்மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகாலத்தை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நான் நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணோட்டகம் நீ, மனாந்திரத்திலே படைகிறதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கருவதுமான காட்டுக்கழுதை நீ. அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அது மாசத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள். உன் கால் பெருங்காலாக அதபடிக்கும், உன் தொண்டை வறட்சியாக அதபடிக்கும் அடக்கிக்கொள் என்றால் நீ அது கூடாத காரியம். நான் அப்படி செய்ய மாட்டேன், அந்நியரை நேசிக்கிறேன், அவர்கள் பிறகே போவேன் என்கிறாய்.
போதும். இது யாரை பத்தி எழுதியிருக்குது? யாருக்காவது ஏதாவது கொஞ்சம் புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி வசனமெல்லாம் நம்ம படிச்சிருக்கவே மாட்டான்னு நினைக்கிறேன்.
சரி,
ஆ ஊழியக்காரனை பத்தி. சரி, ஒவ்வொரு வசனமா பார்த்துட்டு வருவோம். 20 வசனம்,
பூர்வ காலத்தில் துவக்கி நான் உன் முகச்சடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன். நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே. ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் மேலும் நீ வேசியாய்த்திருக்கிறாய்.
ஆ போதும். அப்படின்னா முகத்தடியை முறித்து பாவத்திற்கும் சாபத்திற்கும் அடிமைப்பட்டிருந்த நம்மை முறித்து விடுதலையாக்கி கட்டுகளை அரித்து நீ இந்த பாவத்திற்கும் சாபத்துக்கு அடிமைப்பட வேண்டாம், நீ நித்திய ஜீவனுக்கென்று நான் உன்னை வேறுபடுத்திருக்கிறேன் என்று நீயும் சொன்னாயே. நாம் ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் என்னை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் உடையான சேற்றிலிருந்தும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி அவரை துதிக்கும் பாட்டை, புது பாட்டை தேவன் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம ஆரம்ப நாட்களில் சொன்னோம். அந்த புது பாட்டு என்னாச்சுன்னா இன்னைக்கு பழைய பாட்டாக மாறிப்போச்சு. நீயும் சொன்னாயே அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட நாளில் தான் அது இன்னைக்கு இருந்தது. அந்த இளவ இதிலே வாழ்க்கைப்பட்ட போது இருந்த பக்தியும் நேசமும் அன்னைக்கு தான் இருந்தது, இன்னைக்கு என்னாச்சு காணாமல் போச்சு. ஆயிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாய். என்ன அர்த்தம்? உயரமான சகல மேட்டின் மேல் அப்படின்னா எங்கெங்க மேடை தெரியுதோ அந்த மேடையில எல்லாம் ஏறி உக்காந்துக்குவாங்க. பெரிய மேடை எங்கேயாவது தெரிஞ்சாச்சுன்னா எனக்கு ஒரு சீட் வேணாங்க, நானும் கொஞ்ச நேரம் அங்கே பேசணும். பச்சையான சகல மரத்தின் கீழும், பச்சைன்னா என்னவா இருக்கும்? பச்சைனா கொஞ்சம் பணம் வரும், ஆசீர்வாதம், ஏதாவது நன்மையான காரியம் இருந்ததுன்னா அங்கே வேசியாய் திரிகிறாய் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம், யாருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். அப்படின்னா என்ன வருமானம் கிடைக்கும்னு பார்ப்போம். நம்மளுக்கு இதில் ஏதாவது கொஞ்சம் காணிக்க கிடைக்குமா? இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு போனால் அங்கே மேலே ஏறி உட்காந்து பாட்டு நடத்தினாவோ, ஆராதனை நடத்தினாவோ, அல்லது ஜெபம் பண்ணாவோ, பிரசங்கம் பண்ணாவோ ஏதாவது நம்மளுக்கு கிடைக்குமா? அப்படி இல்லைன்னா பணம் இருக்கிறவங்கள நாடி தேடி போகும்போது அங்கே ஏதாவது ஆண்டவருடைய காரியத்தை பேசுனா நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு தான் இன்றைக்கி ஓடுறாங்களே ஒழிய, அந்த அடிமைப்படுவதில்லை, நான் பணத்துக்கு அடிமைப்படுவதில்லை, உலக காரியத்துக்கு அடிமைப்படுவதில்லைன்னு சொன்னதை மறந்துக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தேவையில்லாத காரியத்துக்கு அடிமைப்பட்டு ஓடிட்டு இருக்கிறான். 21 வசனம் வாசிப்போம்.
நான் உன்னை முற்றிலும் நற்கனி பெறும் உயர்வுள்ள திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது.
நல்ல உயர்ந்த நல்ல நேர்த்தியான திராட்சை செடியாக ஆண்டவர் நம்மளை கனி கொடுக்கும்படியாக வச்சார். ஆனால் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா ஆகாத கொடிகளாய் மாறி போதன, காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? திராட்சை செடியின் வேலை என்ன? தண்ணிய பூமியிலிருந்து உறிஞ்சி மேலே கொண்டு வரும். அப்போ அந்த திராட்சை செடியை வச்சு விவசாயம் பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும், திராட்சை செடி எங்கே தண்ணி இருந்தாலும் உறிஞ்சிடும். அப்போது திராட்சை செடி இருக்கிற சமயத்தில் அந்த செடியை நல்லா சுத்தம் பண்ணி பக்கத்தில் செடியெல்லாம் வளராமல், கல் இல்லாமல், களையெல்லாம் வளராமல் எப்போதுமே பார்த்துக்கணும். அங்கே களை வளர்ந்ததுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, களை வளரும்போது அந்த களையினுடைய வேர் வந்து திராட்சை செடிக்கிட்ட போகும். திராட்சை செடிக்கிட்ட போகும்போது என்ன ஆகுது? இப்போ ஒரு வேப்ப மரம், அந்த திராட்சை செடி இருக்கிற பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாமே, சின்ன செடியாக தான் வளர்ந்துருக்குது. ஆனால் இந்த திராட்சை செடி என்ன
பண்ணுன்னா
அந்த வேரில் இருக்கிற சண்ணியை இது உறிஞ்சிடும். உறிஞ்சி பார்த்தாச்சுன்னா இந்த திராட்சை செடி பழம் வந்து கசக்கும். அதனால தான் களைகளை பொறுக்கி போடுங்கிறாரு, இடத்த சுத்தம் பண்ணுங்கிறாரு, வேலி அடைங்கிறாரு. இதெல்லாம் சொன்னது எதுக்குன்னா தேவையில்லாத காரியம் வந்துச்சுன்னா அதனுடைய ரகசியமாக அதனுடைய வேர்களிலிருந்து இந்த கலப்படம் நடந்துவிடும். இப்படியாக நல்ல திராட்சை செடியாக ஆண்டவர் நாட்டினார். என்னமோ அன்னைக்கு ஆண்டவர் இரக்கமாக கிருபையாக எல்லாத்தையும் செஞ்சார். காலப்போக்கில் கலைகள் வளர்ந்ததுனால, இந்த தேவையில்லாத காரியமெல்லாம் உள்ளே வந்ததுனால, அதில் இருக்கிற அந்த வேரில் இருக்கிற அசுத்தங்கள் இந்த திராட்சை செடியை உறிஞ்சி மேலே கொண்டு வந்துருச்சு. இப்போ கனி தான் தெரியுதே ஒழிய கீழே என்னென்ன நடக்குதுங்கிறது தெரியல. அப்போ அதனால் என்ன பண்ணணும், முதல்ல கலைகளை பிடிக்கி எறியணும். இப்படி சின்ன சின்ன காரியங்களை, ஊழியத்தில் வந்து தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம், தேவனுடைய ஊழியம் தான் முக்கியம், தேவனுடைய வார்த்தையில் நன்மையும் தீமையும் பிரசங்கம் பண்ணணும், நியாய தீர்ப்பையும் குறித்து அறிவிக்கணும் அப்படிங்கிறது குறிக்கோளாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ஆசீர்வாதத்தை நம்பி நாம் பேசும்போது என்னாகும், உடனே ஊழியம் செய்வாங்க, ஊழியத்தில் உடனே ஒரு வாலிபர் மீட்டிங்கை ஒன்று வச்சிடலாம், இந்த கிராம ஊழியத்துக்கு போகலாம், இந்த ஸ்கூல்லையெல்லாம் போய் ட்ராக்ஸ் கொடுக்கலாம், இந்த ஏழை ஜனங்கிட்ட போய் வந்து அங்கே வந்து தேவனுடைய காரியத்தை போதிக்கலாம்னு, இப்படி தேவையில்லாத அநேக காரியங்களை எடுத்து 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 ஆஸ்பத்திரிக்குள்ளே போய் ஜெபம் பண்ணலாம். இப்படினால நிறைய காரியங்களை செய்யும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வியாபாரமாக போயிருக்கு. இப்படியாக தேவனுடைய வார்த்தைகளிலே தேவையில்லாத காரியங்களை நாம் கலப்படம் செய்கிற பொழுது நல்ல திராட்சை செடி காட்டு திராட்சை செடியாக மாறி போச்சு. 23 வசனம்,
ஒருவரும்
நான் தீட்டுப்படவில்லை, பாகாலை பின்பற்றவில்லை என்று எப்படி சொல்லுகிறாய்? தேவனுடைய வார்த்தையிலையும் ஜாதிகளுடைய முறைமையிலையும் நான் கலப்படம் பண்ணலை அப்படின்னு நீ எப்படி சொல்கிற? எப்படி ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார்னா, பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார். பள்ளத்தாக்குனா இந்த பள்ளத்தாக்கில் நல்லா செடி கொடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கும், ஆசீர்வாதம் வர இடமாக பார்த்து போகிறது. அப்படி போகும்போது எங்கெங்கே பணம் வருதோ அதெல்லாம் பார்த்துட்டு இது இப்படி செய்யலாம். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணொட்டகம் நீ. ஊழி ரொம்ப வேகமாக இருக்கும், ஆனால் ஒழுங்கு இருக்காது. இங்கே கொஞ்சம் இப்படி செய்வாங்க, திரும்பி கொஞ்சம் இப்படி செய்வாங்க. இப்படி உலக காரியம், தேவனுடைய காரியம், இப்படி சொந்தமான காரியங்கள் இப்படியெல்லாம் வச்சு வச்சு வேதத்தினுடைய வசனம் கொஞ்சம் இருக்கும், அப்புறம் உலக காரியத்துலலாம் கலந்து 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 போய் இப்படி வேகமாக ஏதோ நல்ல ஊழியம் செய்கிற மாதிரி தெரியும். வனாந்தரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியினாலே காற்றை உட்கொள்கிறதுமான காட்டுக்கழுதை நீ. மதவெறியினால காற்றை உட்கொள்வது என்ன மதவெறி சொல்லுங்க பாப்போம். காட்டுக்கழுதை நீ என்னென்ன சொல்லணும் அவ்வளோ ஆண்டவர் சொல்லி சொல்லிட்டார். அதை தேடுகிறவர்கள் ஒருபோதும் வருத்தப்பட வேண்டியதில்லை, அதன் மாசத்திலே அதை கண்டுபிடிப்பார்கள். ஆமா, காட்டு கழுதுனா மதவெறியில, மதவெறின்னு சொன்னா இந்த உபதேசம் தான் கரெக்டு. ஏஜி அவ்வளோதான், ஏசிஏ இதுதான், எங்க போனாலும் சரி சிபிஎம் இதுதான். இந்த ஜனங்க இருக்காங்களா, அந்த ஜனங்க இருக்காங்க, தேடி தேடி அதுலேயே தான் குறிக்கோளாக இருப்பாங்க. ஆமாம், இந்த மாதிரி ஆட்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். கன்வென்ஷன் எங்கே நடக்குதுனா போதும், எல்லாம் வந்திருப்பாங்க. இரும்புலியூர் கன்வென்ஷனில் போனால் போதும், எங்கே சுற்றினாலும் சரி அங்கே வந்துடுவாங்க. இன்னும் அது இது கேட்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதுக்கு அடுத்த வசனம் வாசித்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். வாசிப்போம். அதே தான் வாசிப்போம்.
அடைக்கிறது என்றால் நீ அது கூடாத காரியம், நான் அப்படி செய்ய மாட்டேன், அந்நியரை நேசிக்கிறேன், அவர்கள் பிறகு போவேன் என்கிறார்.
போது போது என்ன அர்த்தம் யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க பாப்போம். அழைக்கப்பட்டவர்கள் நாம தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வரிசைக்கு முன்னேறணும். அந்த முன்னேறுவதற்கு விரோதமாக இப்படி நிறைய காரியம் இருந்துட்டு இருக்குது. ஏன்னா விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் விருந்து சாப்பிட்றாங்க. இந்த அழைக்கப்பட்டவன் ஏன் வந்து விருந்துக்கு வர முடியல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இங்கே இப்படிப்பட்ட காரியம் இருந்துட்டு இருக்கு. உன் கால் வெறுங்காலாகாதபடி உன்னை அடக்கிக்கொள், உன் தொண்டை வறட்சி ஆகாதபடி உன்னை அடக்கிக்கொள், அது கூடாத காரியம். உன் கால் வெறுங்காலாகாதபடி உன்னை அடக்கிக்கொள். இந்த வசனத்தை வாசித்தோம்னா புதிய ஏற்பாட்டில் நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி ஆண்டவர் நல்ல எளிமையான வார்த்தைகளை கொடுத்துட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த வார்த்தைகளுக்கு சப்போர்ட்டாக தான் இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா வார்த்தையும் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. இது யார் யாரை பற்றி சொன்னது, என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம். நான் அந்நியரை நேசிக்கிறேன், அவர்கள் பிரகார போவேன் என்கிறார். சரி, நானே சொல்லிடுறேன். உன் கால் வெறுங்காலாகாதபடி அடக்கிக்கொள். உன் கால் வெறுங்காலாகனா என்ன இருக்குது, என்ன வெறுங்கால், என்ன காணா போச்சுன்னு வெறுங்காலாகும்,
செப்பல்
செருப்பு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் வருது. உன் கால் வெறுங்காலாகாதபடி அடக்கிக்கொள். அப்படின்னா ஆயத்தம் என்னும் பாதரட்சை எல்லாத்துக்குமே இருக்குது. ஊழிய அழைப்புங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது, இல்லாதவங்க யாருக்குமே இல்லை. எல்லா இடங்களையும் நாம் தேவனுடைய வார்த்தைக்காக சாட்சியாக இருந்து சமாதானம் என்னும் பாதரட்சியை நாம் தொடுத்துக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், உன் கால் வெறுங்காலாகாதபடி அடக்கிக்கொள். இந்த ஊழியங்கிற பாதரட்ச நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதனுடைய அருமையை தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா எல்லா இடத்துலையும் ஊழியம், எதுக்கெடுத்தாலும் ஊழியம் தான், தேவையில்லாத எல்லா காரியத்திலும் போய் ஊழியத்துக்கு போகிறான், ஊழியத்துக்கு போகிறான், ஊழியத்துக்கு போகிறான்னு சொல்லி 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 இப்படி நடக்கும்போது என்ன ஆகும், இந்த செருப்பு நாளடைவில் என்னாகும், தேஞ்சு போய் தேஞ்சு தேஞ்சு போச்சுன்னா அப்புறம் காலிலேருந்து கழுட்டு வந்துடும். அப்புறம் வேறு செருப்பு வாங்க முடியுமா? நம்ம சாதாரண செருப்புனா கடையில் போய் கேட்டு வாங்கிடலாம். இது ஊழியங்கிற செருப்பு ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு தடவை தான் கொடுப்பார். அதை பத்திரமாக வச்சிருந்து இது ஊழியத்துக்கு பயன்படுத்தக்கூடியது, இது தேவனுடைய காரியம், இது சரியான முறையில் பயன்படுத்தணும் சொல்லி சரியான முறையில் அதை உபயோகிக்கும் போது அந்த ஆயத்தம் என்னுங்கிற பாதரட்ச நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காலில் என்றைக்குமே இருந்துட்டுருக்கோம். சரி, அதுக்கப்புறம் உன் தொண்டை வறட்சியாகாதபடி அடக்கிக்கொள். அப்படின்னா ஊழியத்தில் தேவையான இடத்துல தேவையான வார்த்தைகளை பேசணும். அதை விட்டு போட்டு பைபிளில் இருக்கிற வசனங்களை எடுத்து ஆசீர்வாதம் சமாதானம் சந்தோஷம் பேசி பேசி காசு கிடைக்கும்னு சொல்லி பேசி 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 பேசிகிட்டே போனால் காசு கிடைக்கும். இங்கே மீட்டிங் இருக்குது, அங்கே சுவிசேஷம் கூட இருக்குது, இந்த ஊரில் பேசணும், அந்த ஊரில் பேசணுன்ட்டு இன்றைக்கி நிறைய பேர் இடத்த விட்டு இடம் ஓடி 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 மைண்ட் செட்டை போட்டு கற்று கற்றுன்னு கத்திட்டுருக்காங்க. எதுக்கு? நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னா வெறுங்காலம் நான் அலையாமல் இருக்கவும் மாட்டேன், நான் கத்திக்கிட்டே தான் இருப்பேன். நான் அப்படி செய்ய மாட்டேன், காரணம் என்னென்னா அந்நியரை நேசிக்கிறேன், அவர்கள் பிரகால போவேன் என்கிறார். இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்கள் பாப்போம். இல்லை இல்லை, எல்லாரையும் நேசிக்கிறதில்ல, அந்நியரை நேசிக்கிறேன். அப்படின்னா தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க, அவர்களுக்கு தேவனுடைய ரட்சிப்பை அறிவிக்க வேண்டும். அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன்னா அவங்க பின்னாலே போட்டுட்டாராங்க. நான் அவர்கள் பிறகு போவேன் என்கிறாய். அப்போ இந்த இடத்துல அந்நியரை நேசிக்கிறேன், இவன் இவனை நேசித்தானா? இல்லை. அப்படி இவன் ஆத்மாவை ரசிக்கணும்னு நினச்சிருந்தானா இவன் தொண்டையை அடக்கியிருப்பான், இவன் கால் வந்து ஒரு இடத்துல இருந்திருக்கும். இவனை நேசிக்கல, இவன் அந்நியரை நேசிக்கிறான், அதனால் ஊர் ஊராக பயணம் போய் ஊழியத்துக்கு போகிறான், எல்லா மேடைகளில் இருந்து பேசிகிட்டு இருக்கிறான். ஏன்னா தன்னை நேசிக்கலை, அடுத்தவங்களுக்கு வேண்டியதை நச்சுக்கு நச்சுரியாக இருக்கு. அதனால் என்னாகும், கொஞ்ச நாளில் தொண்டை வறண்டு போயிடும். அப்படின்னா பேசுகிறதுக்கு சரக்கு இருக்காது. ஒரு பிரசங்கம் இருக்குதுன்னு வைங்களேன், இங்கே பேசியாச்சு, நாளைக்கு இந்த பிரசங்கத்தை பேச முடியுமா, அடுத்த வாரம் முடியாது. அதனால் இந்த ஒரே ஒரு பிரசங்கம் தான் தெரியும், வேறு பிரசங்கம் தெரியாதுன்னா கண்டிப்பாக அடுத்த ஊரில் தான் போய் பேசணும், ஊர் ஊராக தான் போய் பேசிகிட்டு இருக்க முடியும். ஒரே இடத்துலேருந்து பேசுனா ஒவ்வொரு நாளும் உட்காந்து படிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும், அப்போ தான் புதிய காரியங்களை பேச முடியும். அப்போ நான் என்னை நேசிக்கிறபடியால் தான் நான் இருந்து என்னுடைய ஆத்மா எப்படிப்பட்டது, நான் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு ஆலோசனையாக சொல்ல முடியும். இதை நாம் கொஞ்சம் கூட உட்காந்து சிந்திக்கிறதில்ல, தியானிக்கிறதில்ல. அதனால் அடுத்தவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் பேசி சிந்திச்சு அவங்க பின்னால் போனால் என்னாகும், அவர்கள் பிறகே போவே நிற்கிறாய் அப்படின்னு என்ன கிடைக்கும், அவன் என்ன கொடுப்பான், அவன் பாக்கெட்டில் இருக்கிறதே எடுத்து போடுவான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக உங்களை அழைச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. அங்கே பந்தய பொருள் நம்மளுக்கு வேணுமா, இங்கே இடையில ஆமாம் இங்கே பாக்கெட்டில் இருக்கிறத தேடி தேடி இன்னைக்கு ஓடிட்டுருக்காங்க. சோத்திரம். எரேமியா 2:13.
என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டுவிட்டார்கள், தண்ணீர் நிறுத்தாத தொட்டிகளாகி வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள்.
போ, 2 தீமைகளை செய்தார்கள். முதலாவது என்ன பண்ணாங்க, அழைக்கப்பட்டவர்கள் 2 தீமைகளை செஞ்சிருக்காங்க, ஜீவ தண்ணீர் ஊற்றாகியே என்னை விட்டு விட்டார்கள். இது பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்குது, இது புதிய ஏற்பாட்டுக்கு எப்படி கொண்டு வரலாம், நித்திய ஜீவ வார்த்தைகளை விட்டு விட்டார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். அப்படின்னா நித்திய ஜீவ வார்த்தையினுடைய ஆலோசனைகளை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அப்படின்னா இந்த உலகத்தில் அழிஞ்சு போகிற காரியத்தினால இன்னைக்கு மனுஷன் நிறைய ஏற்பாடுகள் உண்டாக்கி வச்சிருக்கான். ஆமாம், உலகத்தில் இருந்து அழிஞ்சு போகிற காரியத்தை நிறைய இன்னைக்கு சேர்த்து வச்சுருக்கிறான், மாயான காரியங்களை உண்டாக்கி வச்சுட்டான். அப்போ நித்திய ஜீவ வார்த்தைகளை விட்டது முதல் தவறு. ரெண்டாவது என்னன்னா, அதுக்கு அதை சரி கட்டுறதுக்கு உலகத்தில் மாயான காரியங்களை, வீணான காரியங்களை இன்னைக்கு மனுஷன் சேர்த்து வச்சுக்கிட்டான். எரேமியா 2:27-32 வரை வாசிப்போம். அழைக்கப்பட்டவர்கள் எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள். அப்போ அழைக்கும் போது என்ன நினச்சாங்க, ஓ அந்த காலத்துலலாம் வந்து கோதுமைக்கும் பால் படிக்கும் தான் கிறிஸ்தவங்களாம் நிறைய பேர் மாறி இருக்காங்க. அப்போ இன்னைக்கு நிறைய பக்கம் வந்து சர்ச்சுக்கு போயாச்சுன்னா அங்கே ஸ்கூல் வச்சுருக்காங்க, அந்த ஸ்கூலில் வந்து படிக்கிறதுக்கு இடம் கிடைக்கும், நிறைய பக்கம் ஆரம்ப நாட்களில் வீடெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்படியாக இன்றைக்கு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஆசீர்வாதத்தை தீட்டுப்படுத்தி தேவனை விட்டு விலகி போயிட்டாங்க. இதனால் என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாக என்னை மறந்து விட்டார்கள். நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருக்கிற பக்தியையும் உன் நேசத்தையும் நான் அறிந்திருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய ஆபரணத்தையும் மறந்தாச்சு, மனமாட்டி தன் ஆடையும் மறந்தாச்சு. ரச்சிக்கப்பட்டப்போ ஆண்டவர் நம்மளுக்கு நீதியின் வஸ்திரத்தை கொடுத்தார், மனவாட்டிங்கிறதுக்கு ஒரு வெண்மையான வஸ்திரத்தையும் கொடுத்தார். இந்த வெண்மையான வஸ்திரமும் இந்த எல்லா வஸ்திரம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் கரப்படைஞ்சு எண்ணி முடியாத நாட்களாய் இன்றைக்கு அழைக்கப்பட்டவர்கள் தேவனை மறந்து விட்டார்கள். கிறிஸ்தவங்க இந்த பிரசங்கத்தை கேட்டாங்கன்னா அவ்வளவுதான், என்ன இவர் என்ன பேசுறாரு, பைபிளில் எவ்வளோ நல்ல காரியம் இருக்குது. ஏன்னா முடிஞ்சு போச்சு, எல்லாம் கதையே முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் ரெண்டு நாளைக்கு அப்புறம் மூன்றாம் நாள் நான் உயிர்த்தெழுவேன் சொல்லிட்டாரோ, ஆண்டவருடைய வார்த்தை உயிர்த்தெழுந்திருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்பட போகிறது. இந்த நாட்கள் இல்லை, காலங்கள் இல்லை, மனுஷனுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே இன்னைக்கு மாறி 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 வந்துட்டு இருக்குது. உலக நாடுகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளையும் வேகமான முன்னேற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. உலகம் அழிய போகுது, யுத்தத்துக்கு எல்லா நாடும் தயாராகிட்டு இருக்குது, எல்லா பக்கம் வேலை இல்லாத திண்டாட்டம். இப்படியாக மாறி மாறி வந்து தேவன் தம்முடைய காரியத்தை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அழைக்கப்பட்டவர்கள் எதுக்காக அழைக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இப்படி அழைக்கப்பட்டவர்கள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கினார், வியாதியிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் என்னை விடுதலை ஆக்கினார் அப்படிங்கிறத கூட மறந்துட்டு கொஞ்சம் சமாதானம் சந்தோஷம் உடல் ஆரோக்கியம் வரும்போது எல்லாம் மறந்துடும். மறந்து மறந்து தேவனை விட்டு விலகி தூரமாய் போய்விட்டார்கள். எரேமியா 2:33-37 வரை.
நேசத்தை தேடும்படிக்கு நீ உன் வழிகளை நாம் நயப்படுத்துகிறதென்ன, இவ்விதமாய் நீ பொல்லாத ஸ்திரீகளுக்கும் உன் வழிகளை கற்றுக் கொடுத்தாய். வஸ்திர ஓரங்களில் குற்றமில்லாத ஏழை ஆத்மாக்கும் ரத்தம் காணப்படுகிறது, அதை தோண்டி தேடுகிறதினால் அல்ல, அது எல்லாவற்றின் மேலும் வெளியாகிருக்கிறதுனால் அதை கண்டுபிடித்தேன். ஆயினும் குற்றமில்லாத இருக்கிறேன் என்றும் அவருடைய கோபம் என்னை விட்டு திரும்பிட்டு என்றும் சொல்லுகிறாய். இதோ நான் பாவம் செய்யவில்லை என்று நீ சொல்லுகிறதை விட்டும் நான் உன்னோட வழக்காடுவேன். உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன? நீ அசிரியாவினால் வெட்டி போனது போல எகிப்தினால் வெட்டி போவாய். நீ உன் கைகளை உன் தலையின் மேல் வைத்துக் கொண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போவாய், ஏனெனில் உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுத்திருக்கிறார், ஆகையால் உனக்கு காரியம் வாய்க்காது.
போதும், அழைக்கப்பட்டவர்களுடைய நம்பிக்கைய கர்த்தர் வெறுக்கிறார். அழைக்கப்பட்டவங்க நிறைய காரியங்கள் நினைச்சிருக்காங்க, இப்படியே நாம போய் இப்படியே ஆடி பாடி திதிச்சு இப்படியே பரலோகத்துக்கு பாஸ்போர்ட் வாங்கிட்டு இப்படியே போயிடலாம்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அழைக்கப்பட்டவருடைய மனசுல என்னென்ன இருக்குதோ அத்தனை ஆண்டவர் வெறுக்கிறார், அதனால அவர்களுக்கு காரியம் வாய்க்காது. அதனால அழைக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணா, தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வரிசைக்கு மாறணும். இதில் மேலே வாசிய காரியமெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஊழியத்தில் செய்கிற அநியாயமான காரியங்களை பார்த்துக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற காரியம். நீ பொல்லாத ஸ்திரீகளுக்கும் உன் வழிகளை கற்றுக் கொடுக்கிறாய் அப்படின்னா, ஸ்ரீனா சபை, ஒரு காரியத்தை பார்த்துட்டு பணம் சம்பாதிக்கிற வழி இது, ஜனங்க அதிகமாக வர்றதுக்கு வழி இது, வருமானம் வர்றதுக்கு வழி இதுங்கிறத பார்த்து மற்ற சபைகளுக்கும் போய் நீ ட்ரைனிங் கொடுத்து, இப்படியாக அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய நாமத்தை விட்டுவிட்டு அல்லது நித்திய ஜீவ வார்த்தைகளை விட்டுவிட்டு வீணான காரியங்களுக்கு போய் தேவனை மறந்து விட்டார்கள். அதனால் அழைக்கப்பட்டவருடைய நம்பிக்கையை கர்த்தர் வெறுக்கிறார், அவைகளால் காரியம் உனக்கு வாய்க்காது. மத்தேயு 22:1-7 வரை வாசிப்போம். மத்தேயு 22:1-7 வரை.
இயேசு மறுபடியும் அவர்களுடைய உண்மைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு அப்பா இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரர்களை அழைத்தான், அவர்களோ வர மனதில்லாது இருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரர்களை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்து ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொடுத்த ஜந்துக்களும் அழைக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அழைப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தார்.
இங்கு பல்லவ ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்போ குமாரனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னால் குமாரன் வந்து இயேசு கிறிஸ்து. கல்யாணம்னு சொன்னால் என்னவா இருக்கும்? கல்யாணம்னு சொன்னால் முடிசூட்டு விழா. பரலோகத்தில் குமாரனை தன்னுடைய சிங்காசன பதவிக்காக நியமிக்கிற அந்த முடிசூட்டு விழா இருக்குது. அப்போ அழைக்கப்பட்டவர்களுக்கு நீ போய் இந்த செய்தியை சொல். அப்போ தேவனுடைய வார்த்தையினாலே அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவருடைய ஊழியக்காரரை அவள் அனுப்புகிறார். அவர்களோ வர மனதில்லாது இருக்கிறார்கள். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட வரிசையில் வந்தாச்சுன்னா அங்கே தேவனுடைய வார்த்தையினுடைய விருந்து நடக்குது. அந்த விருந்து சாப்பிட்டாச்சுன்னா கல்யாணத்தில் வந்தவங்களுக்கு பரிசு ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ ஆண்டவர் கொடுக்குற விருந்து எப்படிப்பட்ட விருந்தாக இருக்கும்? நல்ல ருசியான விருந்தாக இருக்கும். மனதில்லாது இருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீ போ, இதோ என் விருந்து ஆயத்தம் ஆக்கினேன். என் எழுத்துகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அடுத்தவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க, அழைக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த செய்தி போகுது. அப்போ இங்கே நாம் பார்க்குறோம், எத்தனையோ தீர்க்கதரிசிகளையும் எத்தனையோ நீதிமான்களையும் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளையும் ஒவ்வொரு நாளும் காலாகாலங்களாக இதுவரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று தேவனுடைய நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வரிசைக்கு வந்து இந்த விருந்தை சாப்பிட்டாதான் இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் என்ன அல்லது தேவனுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறது இந்த விருந்தில் தேவன் அங்கே சொல்ல போகிறார். சாதாரணமாக விருந்து வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் விருந்து கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து விருந்துன்னு சொல்லும்போது விருந்தும் கிடைக்கும், அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் தான் அவங்களுக்கு அந்த விருந்து கிடைக்கும். அப்போ விருந்தில் கலந்தவங்களுக்கு தான் விசேஷமான பரிசும் கிடைக்கும். சாதாரண சின்ன சின்ன விருந்துக்கெல்லாம் போயாச்சுன்னா சின்ன நிகழ்ச்சி, சின்ன விருந்து, சின்ன பரிசு. இப்போ எம்எல்ஏ எம்பி கல்யாணத்துக்கெல்லாம் போயாச்சுன்னா அங்கே பெரிய விருந்து, பெரிய நிகழ்ச்சி, பெரிய பரிசு. ராஜ ரீதியான மந்திரிகளுடைய கல்யாணத்துக்கு போயாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம் ஆமாம், நல்ல. இப்போ இங்கிலாந்து மகாராணி கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கலாமே, அங்கே ஒரு விருந்து நடக்குது. அப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் அழைப்பு, அந்த மாதிரி நிகழ்ச்சி, அந்த மாதிரி விருந்து, அந்த மாதிரி பரிசு. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரெசிப்பை கொடுத்தவரே அந்த விருந்துக்கு நம்மளை அழைக்கிறார். ஆனால் இன்னைக்கு வர்றதுக்கு நிறைய மனசு இல்லை. ஆனால் திரும்பவும் வேற ஊழியக்காரங்களை அனுப்பி என்ன சொல்கிறாரு, அப்பா நல்ல நல்ல சாப்பாடு, நல்ல ருசியான சாப்பாடு, கொழுத்த சாப்பாடு நல்லா சாப்பிட்லாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் அழைக்கப்பட்டவர்களுக்கு வர்றதுக்கு மனசு இல்லை. 25 வாசிப்போம்.
அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டைட் பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்.
ஆ, போதும். இந்த அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பரம பந்தய பொருளுக்காக அழைக்கப்பட்டவர்கள் ஏன் வர்றதுக்கு மனசு இல்லை, ஏன் அசட்டை பண்ணினாங்க அப்படின்னா, ஒருவன் தன் வயலுக்கும், பாருங்க வயல் ஊழியத்துக்கும், ஒருவன் தன் வியாபாரத்துக்கும். இன்னைக்கு ஊழியங்கிறது வியாபாரங்கிறது அப்படியே பச்சையாகவே ஆகிப்போச்சு, ரொம்ப தெளிவாகவே ஆகிப்போச்சு. எங்கே வருமானம் கிடைக்கும், எங்கே காணிக்கை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தா போகிறாங்களோ ஒழிய, இங்கே தேவனுடைய ஊமைகளிலிருந்து தேவனுடைய ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது, தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து விருந்து நடக்கிறது, இதை தெரிஞ்சுக்கிட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னா இதில் எல்லாம் அந்த விருந்து ரகசியங்களை தெரிஞ்சாச்சுன்னா நம்மளை சாப்பிட முடியுமா, பணம் கிடைக்குமா, வருமானம் கிடைக்குமா, காணிக்கை கிடைக்குமா அப்படின்னு தான் இன்றைக்கி எதிர்பார்க்குறாங்க. அதனால் தேவனுடைய ரகசியங்களை அல்லது ஊமைகளால் மறைக்கப்பட்டிருந்த தேவனுடைய பரலோகராஜ்யத்தினுடைய ரகசியங்களை தெரிந்து அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அழைத்தால் ஒருவன் தன்னுடைய வயலுக்கும் தன் சொந்தமாக உருவாக்கின ஊழியத்துக்கும் ஒருவன் வியாபாரத்துக்கு போய்விட்டான். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்கிறார்கள். என்ன தப்பு பண்ணான் அவமானப்படுத்தி கொலை செய்கிறதுக்கு? இன்னைக்கு இதுதான் நடக்கும். தேவனுடைய வார்த்தைகளுடைய விருந்துக்கு வாஞ்சலி கூப்பிடும் போது அழைக்கப்பட்டவர்கள் நல்ல ஆதாயம் தேடி சம்பாரிச்சு வச்சிருக்கிறனால இவர் என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உண்மையான ஊழியக்காரங்களை அவமானப்படுத்தி கொலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த ஊழியக்காரர்கள் அழைக்கப்பட்டவர்களுக்கு கல்யாணத்திற்கு வரும்படி அல்லது விருந்துக்கு வரும்படி அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய வேலை நான் செய்வேன்னு சொல்லிட்டு இவங்க செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனால் இந்த அழைக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, நிறைய பேர் கொலை செஞ்சு இப்படியாக அவருடைய காரியத்தை வெறுக்கிறார்கள். ராஜா கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணங்களை சுட்டரித்தான். யார் இது? அழைக்கப்பட்டவர்கள். வயல், வியாபாரம், இன்னும் வேற ஒரு ஊமையில் பார்க்கும்போது நான் 5 ஏறுமாடு கொண்டேன், அதை போய் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நான் வயலை கொண்டேன், கண்டிப்பாக நான் அதை போய் கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இன்றைக்கி அழைக்கப்பட்டவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார் என்று சொல்லி தெரியாமல் தேவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளை விட்டுவிட்டு உலகத்திலே அழிந்து போகிற காரியங்களை பின்பற்றி அதற்கு பின்னாலே போய்விட்டார்கள். அதனால தான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். மத்தேயு 22 அதிகாரம் 8-14 வரை வாசிப்போம்.
அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாணத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அவாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழிச்சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் கொள்ளார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. கல்யாண விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த பொழுது கல்யாண வஸ்திரம் தரிக்காத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவர் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரர்களை நோக்கி, இவனை கையும் காலுமாய் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்களிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருந்தே போடுங்கள் என்றார்.
அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இந்த ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க, வழி செந்தியிலே போய் காணப்படுகிற யாவரையும், நல்லார் கொள்ளார், நல்லவன் கெட்டவன், இன்னும் வேற சில உண்மையில பாக்குறோம், குருட மொண்டி முடவன் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்கிட்ட. கல்யாணத்துக்கு சாப்பாடு ரெடியா இருக்குது, அழைக்கப்பட்டவனை காணும், அதனால என்ன பண்ணணும், சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுத்தாகணும். இது தேவனுடைய திட்டம். அதனால் அழைக்கப்பட்டவங்க வராமல் போனதுனால கல்யாணம் நடக்கக்கூடாது, கல்யாணத்தை நிறுத்திடணும், இல்லை இன்னொரு நாளைக்கு தள்ளி போடணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய திட்டம் இல்லை. கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க வராமல் போனாலும் பரவாயில்ல, வேறு யாரையாவது கொண்டு வந்து நல்லா பிள்ளார்களை ஒண்டி முடவன் ரோட்டில் போனவன் வந்தவன் பிச்சைக்காரன் எத்தனை பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து அந்த விருந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் திட்டம் பண்ணி சரி இப்போ எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டார். குருட மொண்டி மொடவன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய நிலைமையில் என்ன அர்த்தமாக இருக்கும், எனக்கு தரிசனம் குறைவாக இருக்குது, தேவனுடைய காரியங்களை நான் அறிஞ்சிக்கணும், மொடவன், நான் அத்திரிகள் செய்கிறதுல குறைவாக இருக்கிற மனுஷன், நான் இன்னும் அதிகில நற்கரிகளை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யார் தேவனுடைய வார்த்தைகளை தேடி வர்றாங்களோ அவங்களுக்கு இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை விருந்தாக கொடுக்கப்படுகிறது. இந்த கல்யாண விருந்து சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான். என்ன நிபந்தனைனா கல்யாண வஸ்திரம். அப்படின்னா கல்யாண வஸ்திரம் சொல்லும்போது நீதியின் கிரியைகள், நம்மளுக்கு நற்கிரியைகள் இருந்தால் போதும் நாம் இந்த தேவனுடைய வார்த்தைகளுடைய விருந்தை நாம் சாப்பிட்லாம். நற்கிரியல் இல்லாமல் நாம் தேவனுடைய ரகசியங்களை நாம் தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா அங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறது. அப்போ தேவன் வந்து பரிசோதிக்கும் போது நாம் நற்கிரியைகள், தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர்கள் நற்கிரியைகள் செய்யும்போது அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். நற்கிரியல் இல்லாமல் இருக்கும்போது அவர்களை கையும் காலும் கட்டி புறம்பான இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குதோ அதுவும் தெரியாமல் அறியாமைக்குள்ளே கடந்து போய் அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். இப்படியாக தேவனுடைய சத்தியமான வார்த்தைகள் விருந்தாக கொடுக்கப்படுகிறது. அழைக்கப்பட்டவர்கள் அசட்டை பண்ணிவிட்டார்கள், அதனால் நல்லார் பொல்லார் குருட மொண்டி முழுமை அத்தனை பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து தேவன் இந்த தேவனுடைய வார்த்தையினுடைய ரகசியங்களை தேவன் கொடுக்கிறார். சோத்ரம். வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் என்ன ரெண்டு வசனம் கூட வாசிப்போம். தேவன் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சுட்சித்து மணந்திருக்கிறார். அப்போ மணந்திருப்பதுக்கு அப்புறம் வாசப்படியில் நின்று தட்டுகிறார். அப்படின்னா இருதய வாசப்படியில் இருந்து தேவன் தட்டி கொண்டிருக்கிறார். நீ கதவை திறந்தீன்னா உனக்கு அங்கே விருந்து நடக்கும். நானும் உங்கூட சாப்பிடுவேன், நீ எனக்கு விருந்து கொடுக்கலாம். இப்படி விருந்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய சிங்காசனத்தில் உட்காருவதற்குண்டான அதிகாரத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அதனால் விருந்து சாப்பிட்றவங்க எல்லாருமே சிங்காசனத்தில் உட்காருவதற்கு தகுதியுள்ளவர்கள். ஆனால் விருந்து சாப்பிட்றதுக்கு முதலாவது இருதய கதவை திறக்க வேண்டும். அப்போ இருதய கதவை திறக்காமல் சாத்தி வச்சுட்டு இருந்தா விருந்து நடக்காது. இன்றைக்கி அழைக்கப்பட்டவருடைய இருதயத்தில் வேறு நிறைய காரியம் இருக்கிறதுனால அங்கே இருதய கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அழைக்கப்பட்டவர்கள் என்றைக்கு மனம் திரும்பி இருதய கதவை திறக்கிறாங்களோ அன்றைக்கு விருந்து இருதயத்தில் நடக்கிறது. எல்லாம் சொல்லுவாங்க, மத்திய ஆகாயத்தில் விருந்து நடக்குது. மத்திய ஆகாயத்தில் விருந்து நடக்கிறதில்ல, விருந்து இருதயத்தில் நடக்குது. இருதயத்தில் கதவை திறந்தாச்சுன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால் அழைக்கப்பட்டவர்களை தேவன் நேசிக்கிறபடியினால் அவர்களை தேவன் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். என்னென்ன தவறுகளிலிருந்து மனம் திரும்பி நீ இருதய கதவை திறந்தாச்சுன்னா அங்கே உனக்கு விருந்து நடைபெறும். இருதய கதவை திறக்கலைன்னா யார் இருதய கதவை திறக்கிறாங்களோ, நற்கிரிகள் செய்கிறார்களோ, அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து போகிறதா இருக்கிறது. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.